ஞானத்திலே விடை இலச்சினை இட்டப்படலம் என்பது ரொம்ப அருமையான அமைப்பு. விடை இலச்சினை இட்டப்படலம். இந்த இலச்சினைன்னா விளங்காது, முத்திரைன்னு விளங்கும். என்ன பண்றது, முத்திரைன்னு நம்முடைய தமிழ் பேரரசர்கள் மிக அருமையான இலச்சினை அடையாளம் உடையவர்கள். என்னென்ன சேரர் என்றால் இமயமலை வரைக்கும் போனாங்கன்னா இமயமலையில அருமையா பொறிச்சிட்டு வருவாங்க, தன்னுடைய அடையாளம் பொறிச்சிட்டு வருவாங்க. என்ன அடையாளம், தம் பெயர் எழுத மாட்டாங்க, தம் மரபுக்கு தன் அரசுக்குரிய கொடி என்ன. சேரர்களுக்கு என்ன கொடி, விற்கொடி, விற்கொடி பொறிச்சிருப்பாங்க அருமையா. நாளைக்கு யாராவது போனா சார் சேரர் ஒரு காலத்துல வந்து இமயமலை வரைக்கும் ஆண்டார்கள் என்று வரலாறு படைப்பதற்காக. அது போல பாண்டியர் சென்றார் என்று சொன்ன மீன் கொடி அருமையா உருவாக்கி, சோழர் போயிருந்தாங்கன்னா புலிக்கொடி. எனவே இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்த காலம். இமயமலை வரை சென்றால் அவருடைய பாருங்க, தன்னை பற்றி வெளிப்படுத்த மாட்டார்கள், தம்முடைய அரசுக்குரிய கொடியைத்தான் வெளிப்படுத்துவார்கள். இப்ப என்ன பண்றான், ரயில்ல போகும்போது தான் பெயர் எழுதுனீங்கன்னா, ஏன்னா பெரிய செயற்கரிய செய்தவன்ல, அதனால இவன் பெயரை தெரிஞ்சுக்கணும். அதுலயும் எங்க எழுதுனான்னு நான் சொல்லல, மறைச்சு வேணும்னே சொல்லிவிட்டேன், விட்டுட்டேன். இவனுடைய பிரதானம் எல்லாம் எங்க எழுதப்படும்னு கேட்டா, நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்க பேசஞ்சர் உட்கார்ந்து எழுதுறதுலாம் அடையாண்டான்னு சொல்லுவான். பேசஞ்சர் இல்லாம தனியா உட்கார்ந்து இருக்கிற உண்டு சிவசிவ, அதுக்கு மேல நான் சொல்லல. அங்க போய் பொடிச்சு வைக்கிறார். என்ன மூளையோ, என்ன மூளையோ, அது இவர் பெயரே. அதனால நம்முடைய தமிழரசர்கள் மூவேந்தர்களும் படையெடுத்து சென்றால் அல்ல ஒரு இடத்துல அதுக்கு இலக்கினைன்னு பேர், இலக்கினை அடையாளம். அப்ப வில்கொடி சேரர்களுக்கு மீன் கொடி, நம்முடைய பாண்டியர்களுக்கு புலிக்கொடி, சோழர்களுக்கு என்றெல்லாம் வைத்திருந்தார். ரொம்ப அருமையா. ஆமா, ஒரு நாடு இன்னொரு நாட்டோட சேர்ந்துட்டா சேர்ந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க, கொடித்தகராறு வராது, உச்ச நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒரு வழக்கு இல்லை, ஒன்று ஒன்றருக்கு அப்படி வைத்துக் கொள்வாங்க, இணைந்து வைத்துக் கொள்வாங்க. இந்த கூடுமான வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போகாம இருக்கிறது நல்லது. போனாதானே அப்புறம் முன்ஜாமீன் பின் ஜாமீன், எத்தனை ஜாமீன் இருக்கு, எத்தனை ஜாமீன் வருது, அதெல்லாம் இல்லாம அங்கே போகாம நமக்குள்ளே. அப்படி ஒரு கொடித்தகராறு வந்து நீக்கினது ஒரு அரசு, ஒரு அரசு நீக்கிது. இப்பெல்லாம் இல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்ன சொல்றேன். என்ன தெரியுமா, இதுக்கு சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன். ஆண்டவன் என்ன கொடி வைத்திருக்கிறான், இப்ப அரசர்கள் சொல்லிவிட்டாச்சு, இவர் விற்கொடி, அவர் மீனக்குடி, அவர் புலிக்குடின்னு. ஆண்டவன் என்ன வச்சிருக்கிறான், அவனுக்கு விடை கொடி. விடை ரொம்ப நம்ம ஆண்டவன் எளிமையான அவர். ஏன்னாரு, கொடியும் எது, விடைதான் இல்லைங்களா, ஏறி போறதும் எது, விடைதான். இலச்சினையும் எது, விடைதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையானவர். ஆனா புள்ள அப்படி இல்லை, சம்பந்தி அப்படித்தான், ரொம்ப சிக்கனம் ரெண்டும். கருடன்தான் கொடி, கருடன்தான் வாகனம், யாருக்கு, சம்பந்திக்கும். ஆனா மாப்பிள்ளை மட்டும் கொஞ்சம் ஜபரஸ்த், உயர்வு, முருகன். கொடி என்ன, கோழி கொடி. ஊர்தி என்ன, மயில். ஏப்பா, நாம நம்ம ஊட்டி பழக்கம் இல்ல, அங்க மாமா விட்டு பழக்கம் இல்லையே. ஆமா, மாமா விட்டு பழக்கமும் இல்ல, திருமால் விட்டு பழக்கமும் இல்ல. நம்ம அப்பா என்னப்பா, கொடியும் விடையதான், ஊர்தியும் அதுதான், இலச்சினியும் அதுதான் வச்சிருக்காங்க அப்படின்னாரு. அதெல்லாம் உங்க காலம், எங்க காலம் அப்படியா. இப்ப பையன் அப்படிதானே சொல்றான், ஏண்டா ஒளியும் ஒளி படிச்சுட்டே இருந்தா எப்படாதுங்கிறது. அதெல்லாம் உங்க காலம்ப்பா, படிக்கிறது இப்பதான் புஸ்தக பூச்சா நசனசனசன இருக்குது. நாங்கள் சிறிது படிப்புக்கும் இயப்படும், திருக்குறள் நாங்கள் படிச்சிருக்கிறோம், சிறிது படிப்புக்கும் இயப்படும். தேர்ச்சியிலையும் ஒவ்வொரு தாளாக வருவோம் இல்லைங்களா, ஒன்று போச்சு, ரெண்டு போச்சு, மூணு போச்சுன்னு வருவோம். அதெல்லாம் ஒரே இடத்துல இருந்து அப்புறம் கஞ்சத்தனம் கூடாது சார், பல்கலைக்கழகத்து கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருக்க வேணாமா, தேர்வுக்கு பணம் கட்டிகிட்டே இருக்க வேணாமா, இப்படி எல்லாம். அது போல முருகப்பெருமானுக்கு மட்டும் என்னன்னு கேட்டா, கொடி எது, கோடி கொடி. ஊர்தி எது, மயில். ஆனா அப்பாவுக்கு பொடியானதுதான், ஊர்தியானதுதான், இலச்சினியானதுதான். மாமாவுக்கு அதேதான். மாப்பிள்ளைங்கிற ஒரு மிகுவனால இவர் வச்சிருந்தார். போட்டு சும்மா வேடிக்கையா சொன்னேன், வேடிக்கையா சொன்னேன், இது வேற ஒண்ணும் இல்லை. எனவே ஒரு சமயத்துல ஒரு கட்டம் வந்தது என்னன்னா, உமையம்மை மதுரையில தடாதகை என்ற ஒரு பெயரோடு கூட ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தார் மலைத்தூசன் மகளாக. பாண்டியனுடைய ஆட்சிக்கு வந்ததுனால இவருக்கு என்ன கொடி, இங்க இருக்கிற எந்த கொடி, கயல் மீன் கொடி. கொஞ்ச நாள் கழிச்சு பெருமானே வந்து இந்த பெண்ணை மணந்துகிட்டார், தடாதகை மணந்துகிட்டார். பெருமானுக்கு என்ன கொடி, விடை கொடி. மனைவிக்கு என்ன கொடி, கயல் கொடி. கணவனுக்கு என்ன கொடி, விடை கொடி. உச்ச நீதிமன்றம் போகல, கணவன் மனைவிக்குள்ளே போறது. என்ன செய்தார், இத ஒரு மனுஷன் பார்த்தார், இந்த கொடி தகராறு எப்படி தீர்த்ததுன்னு பார்த்தார். யார் சொன்னது தெரியுமா, குமரோர சுவாமிகள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல பாடுறார். இதெல்லாம் அப்படி சொல்லணும், நான் சொல்லி வேடிக்கையா அப்படி வச்செல்லாம் சொல்றேன், வேடிக்கை. கணவனாக வந்தார், அவருக்கு விடை கொடி. மனைவியாக ஏற்கனவே இருக்கிற பாண்டி மரபுல வந்ததுனால இவன் தம்மால் கயற்கொடி. ஏசார் கொடி எப்படி முடிஞ்சதுன்னு, விடை கொடி அவர்க்கு ஒரு கயற்கொடி கொடுத்தவள் வெள்ள நீராணி அருளி. மீனாட்சி பிள்ளைக்கு அவ்விடத்துல விடை கொடி, அடியேன் இந்த மரபுல கயற்கொடி பிடிச்சிருக்கிறேன், அதனால அந்த விடைக்கொடி இருக்கிற இடத்துல கயற்கொடியும் கணவன்கிட்ட கொடுத்துட்டேன். விடைக்கொடி அவர் கொடு கயற்கொடி கொடுத்தவள் வெள்ள நீராடி அருளே. இப்ப யாருடைய விருப்பமா போச்சு, கணவன் ரெண்டு கொடி சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்ல விடைக்கொடியே வச்சு கயற்கொடி இல்லாம இருந்தாலும் சரி, அல்லது கயற்கொடி இருந்து கயற்கொடி விட்டாலும் சரி, ஐயா கணவனார் இஷ்டம் என்று விடைக்கொடி அவருக்கு ஒரு கயற்கொடி கொடுத்தவள் வெள்ள நீராடி அருளி. மீனாட்சி இப்படி எல்லாம் இருந்தது, ரொம்ப அருமையா செய்யறார் போட்டு. இப்போ நமக்கு விடை இலச்சினை என்ற சொன்னால், அப்ப வந்து விடை என்பது நேரான தமிழ் சொன்னா விளங்காது, நம்ம தமிழ் மண்ணில் இருக்கிறோம், தமிழராஜ விளங்காது, விளங்க கூடாதுன்னு அர்த்தம். ரிஷபம் குறிச்சுக்கோ, குறிச்சுக்கோ, விடைனா ரிஷபம், அப்பதான் விளங்குது. ஆணேறு அதெல்லாம் உங்க புலவர தமிழ், புலவர தமிழ் கருப்பு கூடிய பிடிக்கலாம். ஆணேறு அருமையான சொல், ஆணேறு உயர்த்தோன் அருளில் தோன்றிய வானவ கேளாய் சிலப்பதிகாரம். ஆணேறு உயர்த்தோன், ஆணேறுன்னா விடை, ஆன பசு, ஏறுன்ன கால, எனவே பசுவின் கால், அப்ப கால் காளையினுடைய அருமையான சொல் ஆணியரு என்று. அதனால அந்த ஆணியரு தான் பெருமானுடைய இலைச்சனை. அது விடைன்னு சொல்ல ரொம்ப சுருக்கமா விடை இலைச்சனை என்னமோ, பெருமான் தன்னுடைய விடையாகிய அந்த இலைச்சனை அடையாளத்தை ஒரு இடத்துல இட்டாராம். எங்கே இட்டார், எதற்காக இட்டார், அதுதான் இப்ப வரலாறு. விடை இலைச்சனை இட்டப்படணும், எங்கே இட்டார், எதற்காக இட்டார். நேயர்களை மதுரை கிடைக்கிறோம், இப்ப போறோம். நேற்று எப்படி நம்ம இளையான்குடி மாறர் சந்தத்தோடு இருந்ததோ அது போல இது சந்தமா இருக்கு. இந்த பகுதி சந்து சூழ்மலை அச்சு லம்பர்த வம்பூர் இந்த இயக்கி மார்க்கு அந்த நாளிரு சித்தி தந்ததறைந்த நன்மந்தன் அடிதோடா வந்து மீழ்வள வன்போர் உட்டுவாடாது வாயில் திறந்தடைத்து இந்து சேகரன் விடையில் அச்சினை இட்டவாறு விளம்புவம் அப்படி சந்தேகம் வச்சுக்கிட்டார். நான் இதுக்கு முன்ன என்ன சொன்னேன் தெரியுமா, இந்த பெண்களுக்கு அட்டமா சித்தியை சொன்னார், எட்டு விதமான சித்திகளை சொன்னார், அது சொன்னேன். இப்போ விடையிலச்சனை பொறித்ததை பற்றி சொல்லுகிறேன். இதன் உதலி பூதல் நான் இதை சொன்னேன், இதை சொல்லப் போகிறேன் சொல்லிட்டேன், விட்டுருக்கேன். தோடு வெட்டி மலைத்து வாழ்வீதிர் துணை வேழி குயில் இளமுலை கோடு வெட்டிய குறிகொள் மேனியர் குடிகொள் மாநகர் கடிகொள் பை காடு வெட்டிய காரணக்குறி காடு வெட்டிய சோழன் என்று ஏடு வெட்டிய வண்டு சூழ்கோளில் எயில்கொள் கச்சி உளானவன். ஒரு ஆள், ஒரு அரசன், சோழ அரசன் க காஞ்சியில போய் உட்கார்ந்திருக்கிறான், காஞ்சிபுரத்தில். என்ன பண்ணி தொலைக்கிறது? நமக்குள்ள அந்த ஒற்றுமைங்கிற ஒன்று இல்லாமையினாலே பெரிய மூவேந்தராக இருந்த பேரரசுகள் இப்படி சிற்சில சமயங்கள்ல ஒருவர் ஒருவருக்கு அடங்கி சிற்றரசராய் வலிமை இழந்து வலிமையு அரசியல் அமைப்பு போய் இப்படிதான் இருந்திருக்காங்க. என்ன பண்றது? தொல்காப்பியர் திரு தொல்காப்பியர் தான் சொன்னார், வன்புகழ் மூவர் தன்பொடில் வரைப்பு. வன்புகழ் இந்த வல்லன்மையிலும் சரி, வல்லன்மைங்கிறது ஆட்சி செலுத்துவதில் கொடை திறன்ல தன்னுடைய பண்பாட்டு திறன்ல எல்லாவற்றிலும் வல்லன்மை. வன்புகழ் மூவர் இந்த தமிழகம் தன்பொடில் வரைப்பு, மூவருக்கு சொந்தமானதுப்பா தமிழகம் என்று சொல்ல அப்படி பாராட்டப்பட்டதுதான். மூன்று பேருக்கும் மாலை சொன்னார், போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த போகும் சொல்லுவாப்பி. போந்தை வேம்பு ஆர் ஆத்தி மாலை சோழருக்குரியது, பணமாலை சேரருக்குரியது, வேப்ப மாலை பாண்டிய. போந்தை வேம்பி ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த போகும் என்றெல்லாம் சொல்லி அரசியலை சேரன் போக்குவரத்து, பாண்டியன் போக்குவரத்து, பல்லவன் போக்குவரத்து. அந்த போக்குவரத்து போக்குவரத்தா இருந்தாலும் பரவாயில்ல, காலைல கூட சொன்னேன், போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே அங்காங்க நின்றுது. என்ன பண்றது? ஓட்டுநர் நடத்தின ரெண்டு பேரும் சேர்ந்து காக்கும் எம் காவலனே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணினாரு? எங்கே சார் இருந்து அது நொறுங்கே போச்சு சார், காண்பரிய பேரொழியே சிவபுராணம் எல்லாம் போக்குவரத்து காய்ப்போச்சு முருகா. அப்படிப்பட்ட வாழ்ந்த வேந்தர்கள் போய் இன்னைக்கு இல்லைன்னா தமிழ் பயிற்று முடியாததற்கு பிச்சையா கேட்கணும், பிச்சையா கேட்கணுமா? இப்ப பிச்சையா கேட்கிறோம், தமிழ்நாட்டில் தமிழ் வழங்குவதற்கு ஒரு பிச்சைய எனவே இப்பொழுது சோழ பேரரசில் ஒரு ஆள் இது இது கால ஆராய்ச்சியெல்லாம் செய்ய முடியாது, ஏன்னா திருவிழாப்பாணத்தில் மாறி மாறி வருது. அதனால வந்து இந்த காலத்தினுடைய வரலாறுன்னு சொல்ல முடியாது, பெரிய புராணம் அந்த மாதிரி கால ஆராய்ச்சிக்கு ஒவ்வொரு இது முடியாது, கடினம் தான். அதனால ஒரு காலத்தில் ஏன்னா சோழன் வந்து நல்ல அருமையாக உறையூரில் இருக்கணும், சோழ பேரரசர்களுக்கு ஐந்து இடங்கள் தான் முடிகட்டுகிற இடம் என்றெல்லாம் சேக்கிழார் பாராட்டுகிறார். அவ்வளோ அருமையாக சொல்லி, ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் அல்லவா அவர். அதனால சோழ பேரரசர்கள் இந்த இடத்தில் தான் முடிசூடிக் கொள்வார்கள், ஒன்று உறையூர் அல்லது கருவூர் அல்லது பூம்புகார் அல்லது இது காவிரி பூம்பட்டம் அல்லது கங்கை கொண்ட சோழபுரம், இந்த ஐந்து இடங்களில் தான் அவர்கள் முடிசூட்டிக் கொள்வார்கள் என்றெல்லாம் எட்டு கண்ணு விட்டெறிஞ்சது. அதில் எப்படியோ பிளவு ஏற்பட்டோ அல்லது குன்றி போய் காஞ்சிபுரத்தில் போய் தங்கியது. ஆனால் அங்க போய் சில பணி செய்தானா, காடு வெட்டினானா. காடுன்னா இந்த வெறும் ஒன்னும் வாழ்வதற்கு தக்க இடம் இல்லாம இருக்கிறதெல்லாம் வாழ்வதற்குரிய தகுதியான இடமாக ஆக்கிறது. அப்படித்தானே ஒரு காலத்துல வெறும் மலை சார்ந்த இடம் எல்லாம் இருந்து பசும்புல் தெரியாது, இப்பதானே வச்சது. அதனால அது ரொம்ப அருமையா நம்முடைய பட்டினப்பாலையில கரிகார பெருவளத்தான் காடு கெடுத்து நாடாக்கி குளந்தொட்டு வளம்பெருக்கி என்று பேசுற பட்டினப்பாலையில, காடு கெடுத்து நாடாக்கி ஹே முள்ளுங்க செல்லும் விலங்குகள் இருந்த இடத்தையெல்லாம் அழித்து நாடாக ஆக்கி குளந்தொட்டு வளம் பெருக்கி, ஆங்காங்க குளங்களை வைத்து வளம் பெருக்கினாங்க. இல்லைன்னா தேவ விளையாட்டுல போய் நிற்க வேண்டியிருக்கு, மூணு டிவிஸ் தெரியுங்களா, அஞ்சு தெரியுங்களா, அதெல்லாம் ஒரு சொட்டு தட்டி தர மாட்டேன். குளந்தொட்டு வளம் பெருக்கினான் ஏன் வம்பு முருகா, அதனால குளந்தொட்டு வளம் பெருக்கி பட்டினப்பாலை. அதனால காடு வெட்டிய சோழன் பேர் வச்சுக்கிட்டான். வைத்துக் கொண்டு அங்க இருந்தான், காஞ்சிபுரத்துல இருந்தவனுக்கு ரொம்ப பக்திமான், ரொம்ப அளவு கடந்த பக்திமான். அடிக்கடி நாங்கெல்லாம் சொல்றது வகுப்புல கூட இல்ல, பாண்டியன் கூட ஒரு பாண்டியன் சமணனானதாக வரலாறு இருக்கு, சேரரை பத்தி தெரியவே இல்லை நமக்கு, ஏன்னா ரொம்ப இவங்க எட்ட போயிட்டாங்க மலைநாட்டை ஆண்டவங்க. சோழர்கள் ஒரு ஆள் கூட சைவத்தில விட்டு மாறினதில்லை, சோழ வரலாற்றிலே கிடையாது வரலாறு, எல்லா சிவபக்தர்கள் தன்னுடைய அரண்மனைக்கு பொன்வேயாமல் தான் வழிபடுகிற நடராஜாவுக்கு பொன் வேஞ்சாங்க, அம்பலம் பொன்னம்பலம் என்று கண்டான். அவ்வளவு பக்தியா தான் இருந்தாங்க. பாழா போன ஒற்றுமையின்மை அழுக்காறு இந்த ரெண்டு பண்பினாலே போயே போயிட்டு என்ன பண்றது? அதனால இந்த அந்த காடு வெட்டிய சோழன் எப்படிப்பட்டவன் கேட்டா தங்கமான உத்தம சிவ பக்தரில் பேரிதுத்தமன். நீங்க ஏதேனும் நல்ல ஒரு மதிப்பீடு செய்து ஐயா அடியவர் குழுவில் தகுதியான ஒரு அடியவர் யாருன்னு கேட்டா காஞ்சிபுரத்துல காடு வெட்டிய சோழன் தானுங்க என்று சொல்லணும். அவ்வளவு நல்ல உயர்ந்த நல்ல பக்தராக இருந்தான். உத்தம சிவ பக்தரில் பேரிதுத்தமன் புது விரைகளன் மித்த என்று வெந்நீர் கண்டிகை ஆரம் என்றனி மெய்யினான். என்ன சார் கழுத்துல போட்டிருப்பான? கழுத்துல வந்து லாங் செயின் ஒண்ணும் அதெல்லாம் கிடையாது. லாங்காவது இதாவது நம்ம வேலூர்ல வேண்டிட்டு வந்தேன் போது அந்த வீரைகளன் அந்த மேல அணி அணிந்தார். என்ன அணிந்தார் அப்படின்னு கேட்டா மித்த என்று வெந்நீர் கண்டிகை ஆரம் என்ற அணி மெய்யினான். வேற எந்த அணிகள்னு போட்டுக்கிற பழக்கம் இல்லை. என்ன அருமையா திருநீர் அணிந்திருப்பான். நேபாளத்தில இருந்து ஆறு முகம் அஞ்சு முகமும் இருக்கிற அருமையா உருதுராக்கம் வந்திருக்கும். அது அருமையா போட்டிருப்பான் இல்லைங்களா. அதுதான் அவனுக்கு அணிகள். அதான் அணிகள் பாருங்க. ஒரு பெரிய பேரரசருக்கு என்ன அணிகலம்னு கேட்டா திருநீரும் கண்டிகையும். அதனால்தான் சேர்க்கிறார் பாண்டார் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே. சிவந்தி மேல பக்தி இருப்பவர்களுக்கு எதுன்னு கேட்டா மேல முத்தாரமோ அல்லது மற்ற நவரத்தனமோ கிடையாது. நேபாளத்துல வாங்கின உருதுலாகத்தை எடுத்து கழிப்பான். ஆடை எப்படி இருக்கும்னார் முழங்காலுக்கு கணுக்காலுக்கு மேல முழங்காலுக்கு கீழே ஆடையும் கந்தையே. எனவே அப்படிப்பட்ட அவ்வளவு அருமையான எளிய உடை வைத்து பக்தனாயிருந்தாராம். நித்த வேத புராண மாதி நிகழ்த்திடும் பொருள் கண்ணுதல் அத்தனை பர தத்துவ பொருள் என்றால் அந்த அறி கேள்வியான். யார் மேல அன்பா இருப்பானாரு? எல்லா மறைகளும் எல்லா அகமங்களும் முடிந்த முடிவாக உயர்ந்தவன் என்று சொன்னது யார்னர்? சிவபெருமான். இளங்கோடிகள் சிவபெருமானை குறிக்கின்ற பொழுது மட்டும் பெரியோன் தருக திருநுதல் ஆகன பெரியோன் என்ற சொல்லால் சொன்னார். பெரியோன் தருக திருநுதல் ஆக அதனால பெரியவனாக இருக்கிறோம். கடவுள் என்று புறநானூற்று உள்ளத்தில் வருது. அந்த கடவுள் நான் சிவபெருமான். இப்படி எல்லாம் முதன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதன்மையாக இருக்கிற பெருமானத்தில் பக்தியுடையவனாம். அங்கமாரோடு வேத நான்கு மாறிந்து மெய்ப்பொருள் ஆய்ந்து உளம் தங்கை கொண்டனு தீனம் அரண் புகழ் சாற்று சாற்று சைவ புராண நூல். நல்ல அருமையாக வர முடியலும் சரி தமிழ் நல்ல நல்ல புலமை. அதோடு கூட ஒவ்வொரு நாளும் நல்லவற்றை சிந்தனை செய்து கொண்டே இருப்பான். சிந்தனை செய்து கொண்டிருப்பான். அது அவனுக்கு உரிய அமைப்பு. திருவுருளை பற்றி புகழ் சாற்று சைவ புராண நூல் பெண் பொங்கும் இன்சுவை அமுது தன் தேவி வாய்தி இறந்து புகட்டி உண்டு. ரொம்ப அருமையா சொன்னார் பாரதியார். இப்ப சொன்னார் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காய்தினிலே. ரொம்ப பகுத்தறிவுடையவனா இருந்தன சுவாமி. அந்த தேனை வாயில பாய்ஞ்சா பிரயோஜனம் உண்டு, காதுல போய் பாய்ஞ்சா காதும் கட்டு போடுமே சுவாமின்னு ஆராயவான். ஆமா அதான் பிஹெச்டி. ஆமா பின்ன என்ன ஐயா ஒரு ஐயம் என்ன தேன் எங்கே பாய்தல் வேண்டும் வாயில். காதில் பாய்ந்தால் தேனுக்கும் பயனில்லை காதுக்கும் பயனில்லை. ஆய்வு ஆய்வு சார் பாருங்க சார் இப்படி ஒரு ஆய்வு. அடாராடா திருவள்ளுவர் அங்கே என்னடா அது கிச்சடி அப்படின்னு இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கணுங்க. என்னது செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் பாடினும் என் கூப்பையில சுவை சுவைன்னா வாய்ச்சுவ ஒண்ணுதான் தெரியுது. அது நம்ம வீட்டுக்கு மாட்டு கூட தெரியுதா? பச்சை புல் போட்டா ஆங்குது, வைக்கல் போட்டா ஊங்குது, மக்கு இது ஒண்ணுதான் உனக்கு தெரியும். செவியில் சுவை உணர காது சுவையில ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாதுங்க. நாக்குல அது நல்லா சாப்பிடணுங்க. வாய் உணர்வின் அது இலகு இலை வாழை மரம் கட்டினாலும் உள்ள வந்துருங்க. மாக்கள் அவியனும் வாழினும் என் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இல்ல. அதனாலதான் இப்ப சார் அந்த ஆராய்ச்சியை எடுத்துடுறோம் சார். இன்பத் தேர் வந்து பாயுது காதிலே. இது செவிச்சுவை. நீ வாய்ச்சு வேலையே நிக்கிறிய, அதை நம்ம மூட்டு நாக்கு குட்டி கூட தான் வாய்ச்சு வேலை நிக்கிது. பிஸ்கட் எடு போல வாழையா ஆட்டுது, நீ அதை ஆட்டிட்டு உட்காந்து மக்கு பயலம். அதனால் இவர் என்ன செய்யறாரு, சங்கை பொங்கும் இன்சுவை அமுது தன் சேவி வாய்திறந்து புகட்டி. அதனால விடாமல் என்ன பண்ணுவானாம், தினமும் இந்த மாதிரி நல்ல தேவாரம் என்ன திருவாசகம் என்ன இது மாதிரி நூல்களை எல்லாம் அடுத்தியா எடுத்து படிக்க சொல்லி காதலை கேட்டுக்கொண்டே இருப்பான். எப்படி இருக்கும்னாரு, பாலோட தேன்கள் அந்தத்தி எது அங்க போடப்படாது, பாலோட தேன்கள் அந்தத்தி எது என்னது, இந்த அருமையான கேள்விஞானம். கேள்விஞானம் செவிச்செல்லும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எல்லாம் தலை என்று சொன்னாரே அந்த சிவிச்செல்வம் உடையவனாம். முக்க நாயகன் முப்புறத்தை முனிந்த நாயகன் மங்கையோர் பக்க நாயகன் மிக்கவானவர் பரவு நாயகன் அரவணி சொக்க நாயகன் ஆடலும் செவியால் முகந்து சுவைத்தருந்து தக்க பாலோடு தேன்கலந்து தறிக்கி உண்பவனாயினான். அப்புறம் எஞ்சிய நேரங்கள் என்ன பண்ணுவார், நேர போவான் நடராஜாவுக்கு முன்னால் நிற்பான், நின்று தன்னையே மறந்திருப்போம். இந்த அருமையான ஆடல் கண்டால் பின்னி கண்கொண்டு காண்பதென்னி அப்பரடிகள். எங்க பெருமானுடைய ஆடலை கண்ட பிறகு இந்த கண்ணை வைத்து வேற என்ன சார் பார்க்க வேண்டியிருக்கின்ற, ஒண்ணுமே வேண்டிய ஆடல் கண்டால் மற்ற நீ கண்கொண்டு காண்பதென்னி. அந்த ஆடல் அவ்வளவு என்ன அருமையா இருக்கின்ற அப்பர் சுவாமி, குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அதனால அந்த கூத்த பெருமான் முன்னிலை நின்று அந்த ஆடலை கண்டுகொண்டே இருப்பானாம். அங்க எற்கன் மடந்தை பாகன் அடித்த அடித்தால் அந்தோடும் ஆசை மேல் பொங்கி மிக்கெழும் அன்பன் ஆய்மதுரேசன் முன்பு புலங்கடல் பங்க எப்பதம் என்று நான் பணி வேணியனப்பரி வெய்தியே கங்கூலில் துயில் வான் கயற்கூரை கன்னி பங்கனை உண்ணியேம். அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கிறோம், கூத்த பெருமானை வழிபாடு செய்யறோம், ஒரு தரம் மதுரைக்கு போய் வந்தா தேவலாம் அந்த மீனாட்சி அம்மையும் அங்கேற்கண்ணியையும் சுக்கநாதனையும் வழிபட்டா தேவலாம். தேவலான்னு ஏன் போறது, இவன் சோழ பேரரசன், இவனே சோழ நாட்டில் இல்லாம இப்ப காஞ்சிபுரத்து தங்கியிருக்கிறான், மதுரை யாருக்குரியது, பாண்டி நாட்டு பேரரசு, அவனுக்கு இவனுக்கு சரியில்லை, அதனால எப்படி அந்த பாண்டி நாட்டுல மதுரைக்கு போறது போக முடியல. ஆனா மனதுல என்ன நிக்குது, இன்ப தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா பெருமானி, என்ன எனக்கு எனக்கெல்லாம் அறிவு தெரியாத காலத்துல எங்க அம்மா தொட்டில போட்டு ஆட்டினா, இந்த அறிவு உணர்வு வந்த பிறகு எந்த தொட்டில நான் இருக்கணும்னு கேட்டா, நீ வழங்குகின்ற இன்ப தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா. தர்மியாதி என குடியான சம்பந்தம், இந்த தொட்டில்லாம் பார்த்துட்டேன், அந்த தொட்டில் பார்க்கணுமேப்பா, அந்த தொட்டில் போனோம்னா நீ தானே அதுக்கு இருக்கணும். வரவேற்புல சொன்னீங்களே, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் வந்து என் உள்ளத்துல நின்றதுனாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். எனவே சிவபுராணம் நான் சொன்னதில்ல, நின்ற அதனால் அவன் அருளும் தந்த அதனால் சொன்னது அதான் வள்ளலார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை மக்கு. அருட்பா பாடினது யாருன்னா, கேள்வியில் எழுதும்போது ராமலிங்கடிகள்னு எழுதுங்க, ஆனா ஆன்ம ஞானமா இருக்கும் போது நடராஜான்னு எழுதணும், அப்பதான் ராமலிங்க சுவாமி மார்க் போடுவார். திருவருட்பா பாடியது யார், எக்ஸாமினர் யாருன்னு பாத்துக்கணும்.
அதனால இப்ப ஐயா திருவருள் பார்த்தால் யார் திருத்துறார்? ராமலிங்கடிகள் திருத்துறாரியார். அதை கண்டுபிடிச்சுட்டா நீ? எங்களுக்கு அதுதான வேலைங்க. சிவசிவ சபை குறிப்பினரும் நீக்கி விடுக தெரியுது. அப்பன்னா திருவழுப்பா பாடியது யாருன்னு கேட்டா என்ன எழுதுனாரு? ராமலிங்கத்தையும் சொல்லாதனா கூத்த பெருமான்னு எழுது. திருத்துறது யாரு? ராமலிங்க சுவாமி. எங்கிட்ட வரும் போல இருக்கிறார் ராமலிங்கடிகள் எழுது. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் என் நாயகந்தன் வார்த்தை. யார் சொன்னா? அதுக்கு முன்ன பல பேர் சொல்லிருக்காங்க. நாயேனை திருவாசகம் தன் அடிகள் பாடுவித்த நாயகனை. திருவாசகனானா பாடினேன்? இல்ல சுவாமி. இந்த ஒலிபெருக்கிய வந்து எல்லா சொல்லியும் துல்லாபி தலம் சொல்லுது. ஒலிபெருக்கிய இது வரைக்கும் கேட்டீங்களா? ஒலிபெருக்கியா யான் தான் துல்லாப்பியும் பேசினேன்னு சொல்லி சொன்ன மக்கு ஒலிபெருக்கி அப்படின்னு சொல்ல. அது போல ஒலிபெருக்கி நான் பேசினேன் என்று சொன்னால் என்ன அபத்தமோ அந்த அபத்தம். பின்ன யார் சொன்னார்? நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை. பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான இதற்கே சென்றுதாய் கோத்தும்பி. எனவே என்ன செய்வான்? இங்கிருந்து சொக்கநாதரை வழிபாடு செய்யணும்னு ஆசை. ஆனா இருக்கிற சூழ்நிலை, இவன் ஒரு அரசன், இரண்டாவது அந்த பாண்டியனுக்கு சரிய உறவு முறை நன்றாக இல்லை. எப்படி போய் வழிபாடு செய்வது? செய்ய முடியாது. ஆனா செய்யணும்னு மனதில் ஆசை இருக்கு. என்ன செய்யறது? இறைவங்கிட்ட விண்ணப்பிப்பா. பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம். பெருமானே ஒரு விண்ணப்பம். எங்கேயும் எழுந்துள்ளிருக்கிற நீ எங்கேயும் இருக்கிற, ஆனா மதுரையில வந்து சொக்கநாதராக இருந்து அங்கே இருக்கன்னியா இருக்கிறிய, அந்த வழிபாடு செய்தா தேவலாம்னு சொன்ன. அப்பர் சுவாமியில் அங்கிருந்து வந்தார். என்ன தம்பி அப்படின்னார். இந்த மாதிரி ஆஹா வேண்டு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஒருத்த ஒருத்த போட்டு போட்டு வருவாங்க அப்படியே அந்த எண்ணத்தோடு தூங்கினானா. சொக்கநாதரை வழிபண்ணும் வழிபண்ணுங்கிற எண்ணத்தோடு தூங்கினானா. அப்படி தூங்கும்போது அன்று செம்பியர் கோமகன் கனவின்கனே அருள் வெள்ளிமா மன்றுள் நின்றவர் சித்தராயெதிர் வந்து மன்னவன் நின்னுளத்து. அப்படியே அந்த எண்ணத்தோடு தூங்கினா. தூங்கும் போது சொக்கநாதரே ஒரு சித்தராக வந்து கனவில் தோன்றினாராம். தோண்டி ஒன்றும் அஞ்சல் ஒருத்தனாகி ஒரு தெரிந்து தனித்து வந்து இன்று வந்தானை செய்து போதிய நப்பு வந்தனர் ஏகினார். ஏன்ப்பா கவலைப்படுற? நீ வந்து வழிபாடு செய்கின்ற பொண்ணு கவலைப்படாத. ஆனால் சோழன்னு காட்டிக்காத, ஆடை மாத்திக்க, உரு மாத்திக்க. யாரும் சேனை இணை யானை ரதகஜ துரக பதாதிகள் அதெல்லாம் வேண்டாம். வேண்டே வேணாம் சார், சொல்லே வேண்டாங்கிறேன். அப்படியே ரதகஜ துரக பதாதிகள் ஏன் அருமையா சொல்லப்படாத? தொல்காப்பியம் தானை யானை சேனை இந்த நோனார் உட்கும் மூவகை நிலையும். தானின்னா காலாட்பட, யானை என்ன தெரியுது, குதிரை என்ன தெரியுது, ரதகஜ துரக பதாதின்னா தான் தெரியுது. முருகா முருகா. அதனால அதெல்லாம் ஒத்தர் விட்டுரு. நேர நீ மட்டும் உருமாறி மதுரைக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போ, நான் இருக்கிறேன் அப்படின்னு. பெருமான் கேட்டு வேந்தன் வீடித்து நன்று கிளந்தல் அற்புதனாகியே ஈட்டு சேனையமைச்சூழ் ஆர்பீரர் யாரும் இன்றி வடிக்கொழி நாட்ட மூன்றவன் நாம வாழ்கோடு நல்லருள் துணையாய் வழி. இது வரைக்கும் சோழன் போனான்னா எட்டு கண்ணு வெட்டறிய முன்னால அமைச்சர்கள் மாண்பு.